ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம், 11 சூத்திரம். வழங்குபவர் சிவ முருகலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அதனால சிவபெருமானுடைய பெருவடியை ஒரு உயிர் எப்போது அடையும், அது எப்போது அன்பு வயப்படுகிறதோ அப்போது. சிவபெருமான் மீது அளவு கடந்த அன்பு எப்போது வருகிறதோ அப்பொழுது அந்த உயிர் சிவத்தினுடைய திருவடியை அடையும். அந்த அன்பு எப்போ வரும்? அந்த அன்பு எப்போ வரும்னா, அவன் செய்யும் உதவிகளை மறவாதிருந்தால் வரும். அது என்ன உதவி செய்தா? அது காணும் உபகாரம், நாட்டு உபகாரம் என்று காட்டும் காணும் உபகாரங்களை முதலில் சொல்லி, இவைகளையெல்லாம் பக்குவம் வாய்ந்தவர்கள் மறவாது நினைத்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி, அவ்வாறு மறவாது நினைத்து கொண்டே இருப்பதால் அவர்களுக்கு சிவத்தின் மீது அளவு கடந்த அன்பு பெருகும் என்று சொல்லி, அந்த அன்பினால் அவர்கள் சிவத்தை திருவடியை அடைந்து பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் என்று இந்த 11 சூத்திரத்துல சொல்கிறார். ஒரு செய்தி நம்ம எழுதியிருக்கிறோம். என்ன எழுதியிருக்கிறோம்? காணும் உபகாரம், காட்டும் உபகாரம். முதல் செய்தி எழுதிட்டோம், அது முதல் 2 வரிகள். இப்ப 3 வரியினுடைய செய்தி என்ன? அயராமை. அயராமைன்னா என்னது? மறவாமை. அப்ப அயராமை, மறவாமை. எதை மறவாமை? சிவபெருமான் செய்கிற காட்டும் உபகாரம், காணும் உபகாரம், இவைகளை பக்குவம் வாய்ந்தவர்கள் மறவாது நினைத்து கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு அவர்கள் மறவாது இருப்பதால் அவர்களுக்கு சிவத்தின் மீது அளவு கடந்த அன்பு பெருகும். அந்த அன்பு அவ்வுயிரை சிவத்திடம் சேர்க்கும் என்று. நாம் சிவத்தை அடைய வேண்டுமானால் உள்ளத்தில் அன்பு வர வேண்டும். அன்பு வர வேண்டுமானால் மறவாதிருக்க வேண்டும். எதை மறவாதிருக்க வேண்டும்? காணும் உபகாரம் என்று ஒரு அருமையான செய்தி இங்கே சொன்னார். நம்ம இப்போ அந்த நோட்ஸை நிறைவு பண்ணிடுவோமா? ஒரு செய்தி தான் எழுதியிருக்கோம், அடுத்த செய்தி எழுதுவோம். இப்போ நோட்ஸ் திரும்ப எழுதுறீங்க. பக்குவம் வாய்ந்த உயிர்கள், பக்குவம் வாய்ந்த உயிர்கள், பக்குவம் வாய்ந்த உயிர்கள் இறைவன் செய்கின்ற, பக்குவம் வாய்ந்த உயிர்கள் இறைவன் செய்கின்ற காட்டும் உபகாரம், காணும் உபகாரம், இறைவன் செய்கின்ற காட்டும் உபகாரம், காணும் உபகாரம் ஆகிய உதவிகளை மறவாமல் நினைத்து கொண்டே இருக்கும். மறவாமல் நினைத்து கொண்டே இருக்கும். அதனால் அவ்வுயிருக்கு, அதனால் அவ்வுயிருக்கு சிவத்தின் மீது அன்பு பெருகும். சிவத்தின் மீது அன்பு பெருகும். சிவத்தின் மீது அன்பு பெருகும். அதனால் அவ்வுயிர், அதனால் அவ்வுயிர் சிவத்தின் திருவடியை அடைந்து பேரின்பத்தை அனுபவிக்கும். அதனால் அவ்வுயிர் சிவத்தின் திருவடியை அடைந்து பேரின்பத்தை அனுபவிக்கும். இது இரண்டாவது செய்தி. அப்ப இங்க சூத்திரத்தில் ரெண்டு செய்தி. முதல் செய்தி இறைவன் செய்யும் உதவிகள், அவை இரண்டாக பார்க்கப்பட்டன, காட்டும் உபகாரம் என்றும் காணும் உபகாரம் என்றும். இதுல ஒரு பெரிய சிறப்பு என்ன என்றால், இந்த காட்டும் உபகாரம் அப்படிங்கிறத எல்லா சமயங்களும் சொல்கின்றன. இறைவன் அறிவிக்கிறான்ங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. இறைவனை ஒத்துக்கொண்ட சமயங்கள் எல்லாம் இறைவன் அறிவிக்கிறான்ங்கிறத சொல்லும். ஆனால் தானும் அறிகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க, இது நமக்கே உள்ள சிறப்பான விஷயம். நாம் அறியணும் அப்படிங்கிறதுக்காக அவனும் அறிகிறான், அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு பேர் என்ன சொல்லும், காணும் உபகாரம். இந்த காணும் உபகாரம் என்பது மத்த சமயத்துல கிடையாது. மத்த சமயத்துல என்ன உண்டு, நம்மகிட்ட மட்டும்தான் இந்த காணும் உபகாரம் என்ற ஒரு சிறப்பான செய்தி பேசப்படுகிறது. இப்ப பக்குவம் வாய்ந்த உயிர் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், பெருமான் இப்படியெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பெருமான் இப்படியெல்லாம் செய்கிறாரே என்று நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் மறவாமல் இருக்கீங்க. ஆனால் விடு பண்ண மறந்துருக்கீங்க, விடு பண்ண மறந்துருக்கீங்க, மறக்க முடியுங்க பேரன் பேத்தி எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு விஷயம் வந்து நமக்கு சதா நினைவுல இருக்கணும்னு ஒன்று நினைச்சோம், நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அடிக்கடி அதை செய்யணும். என்ன செய்யணும், அடிக்கடி இதை நினைச்சு நினைச்சு, சும்மா இருக்கும்போதெல்லாம் இதை நினைச்சுக்கணும், சும்மா இருக்கும்போதெல்லாம் இப்படி நினைச்சு 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 பழகிக்கிட்டே இருந்தா கிட்டே இருந்தா அப்படியே அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பேரனை கொஞ்சும் போதும் அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போதும் அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்று மட்டும் நினைத்து விடாமல், இவ்வாறு ஒரு இன்பத்தை தந்தது இறைவன் அல்லவா என்று சேர்த்து நினைத்தால் அந்த சரியா இருக்கும். பேரனை கொஞ்சம் வேண்டாம்னு சொல்லலை, உங்களை சாமியாராக கூப்பிடல, இந்த அப்புறம் அடுத்த வருஷம் ஆள் வராது. இப்ப 60 பேர் போறது முடிச்ச உடனே நாளைக்கு 60 பேரும் ஜாமியார் ஆகிட்டாங்க, 60 பேரும் ஜாமியார் ஆகிட்டாங்க, வீட்டுக்கு காகிதம் போட்டாச்சு, நாங்க சாமியார் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா 1 பேரை போட்டோம், அது கஷ்டம். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உன்னை வந்து அப்படியே வீடு எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு அப்படியே வர சொல்லலை, அப்படி வேகமாக வந்தவன்லாம் வேகமாக திரும்ப போயிட்டான், இந்த அது நடக்க என்ன அப்படின்னா, இறை சிந்தனை என்பதற்கு நீ எங்கேயோ இடம் தேடி போட வேண்டிய அவசியம் இல்லை, நீ உள்ளத்தில் சிந்திக்கணும் அவ்வளோதானே, அதுக்கு எங்க இருந்தானே, உள்ளத்தில் இறைவனை சிந்திக்கணும், இறைவன் செய்த உதவியை நினைச்சு பார்க்கணும், நினைச்சு பார்க்கறதுக்கு எங்க உட்காந்து நினைச்சு பார்க்கணும், எங்க உட்காந்து நினைச்சு பார்க்கணும், ஏதாவது இடம் இருக்கா சார், அந்த உட்காந்து நினைச்சு பார்க்கணும், இந்த உட்காந்து நினைச்சு பார்க்கணும், இடம் இருக்கா, இடம் இல்லையே, எங்க உட்காந்து நீ தான் நினைச்சு பார்க்க போற, எப்ப நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் லௌகீகம் உன்னை கவர்கிறதோ அப்பொழுதெல்லாம் நினைத்து பார்க்கணும். எப்ப நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா, கோயிலுக்குள்ள இருக்கும் அதை தான் நினைச்சிட்டு இருப்ப, அது வேற. ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா, உலகத்துல எந்த ஒரு இன்பத்தை நீ அனுபவிக்கும் போதும், இன்பத்தை நான் அனுபவிக்கிறேங்கிற அந்த முதல்ல மட்டும் நிற்காம கொஞ்சம் மேல போ அப்படின்னா, பேரனை நீ கொஞ்சும் போது பேரனை கொஞ்சது சந்தோஷமா இருக்குங்கிறத மட்டும் அப்படி சந்தோஷப்படாம கொஞ்சம் மேல எப்படி போய், இப்படி ஒரு கொஞ்சுவதற்கு எனக்கு ஒரு பேரனை கொடுத்து இறைவனா, நீ எல்லவா கொடுத்தாய், நீ எல்லவா கொடுத்தாய் என்று அவன் கொடுத்தான் நான் பேரனை கொஞ்சுவதற்கு என் உயிரோடு பொருந்து நின்று அவனும் என் பேரனை கொஞ்சிடான். நீ உன் பேரனை கொஞ்சது ஜடதான் உன் பேரன், அவன் இருக்கியா கொஞ்சணும்? பக்கத்துல பேரன் நீ கொஞ்சுவியா? பக்கத்துல பேரன் நீ கொஞ்சுவியா? கொஞ்ச மட்டும் இல்லை, உன் பேரன் நீ கொஞ்சுற சந்தோஷம்தான். பக்கத்துக்காரனுக்கு பேரை வந்திருக்கான், போய் கொஞ்சுவியா? கொஞ்ச மாட்ட. ஆனா உன் பேரன் நீ கொஞ்சும் போது பெருமான் என்ன பண்றாரு? நீ ஜெய்வியா கேட்டார், நீ ஜெய்வியா? பக்கத்துக்காரனுக்கு ஒரு சந்தோஷம் வரும்னு தெரிஞ்சாலே ஜெய மாட்டானே, செய்யறதே நிறுத்திடுவான். அதனால லௌகீகத்தில் நீ ஈடுபடும் பொழுது சிற்றின்பமே பேரின்பம் என்று நினைச்சு பாருங்கள். சிற்றின்பமே பேரின்பமாக பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாக பார்த்தல். எப்படி பார்க்கற? நல்லா சாப்பிடுற, சாப்பிடும் போது நல்லா சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமா இருக்கும்போது ஒரு நிமிடம் என்ன நினைக்கிற? இதை கொடுத்த இறைவன் அவ்வளவுதான், ஒரு நிமிடம். அந்த தந்தவன் ஒருத்தன் இருக்கான்ல, அதையே நீ நினைச்சு பார்க்க மாட்டேங்க. சாப்பிடுறே இல்லை, நல்ல சாப்பாடு நல்ல ருசியா இருக்குது. சாப்பிடும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பாடு சாப்பிடுறோம். ஏன் சாப்பிட்டு முடிச்ச உடனே அங்கே உள்ள போய் 50 பேருக்கு 60 பேருக்கு அங்கே இருந்து உரத்தால் எல்லாம் தயார் பண்ணி தராரு. நம்ம பாடு சாப்பிட்டு வந்துருந்தோமே, சாப்பிட்டு அவர் பக்கத்தில் போய் ஐயா வேறு நீங்களாம் தான் தயார் பண்ணீங்களா, ரொம்ப நல்லா இருக்கியா, நல்ல எங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்புறப்பெல்லாம் நிதானமாக தயார் பண்ணுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லி பழக்கம் உண்டா உனக்கு? பழக்கமே கிடையாது இல்லை, அந்த பழக்கமே நமக்கு கிடையாது. பேருந்தில் பயணம் செய்தானாம் இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும், இல்லை டிராவல்ஸ் வண்டி ஸ்லீப்பர் ஏறி சோமா படுத்து தூங்குறேன், நல்லா தூங்குறேன். பெங்களூர் வந்துச்சு, பெங்களூர் வந்தவுடனே லைட்டெல்லாம் போட்டான், ஏந்திரிச்சு பையெல்லாம் எடுத்துட்டு போகும் பொழுது அப்படி டிரைவர் பக்கத்தில் போய் படியில் இறங்கும்போது அந்த ஓட்டுநரை பார்த்து ஒரு நன்றி சொன்னேன். ஏன்? அவன் ஒழுங்காக தூங்காமல் ஓட்டினதுனால நாம் பெங்களூருக்கு போய் சேர்ந்தோம், போய் சேர்ந்துடும். வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடங்களையும் உதவி செய்தவனை நினைச்சு பழகி பாருங்கள். அப்படி பழகினா இறைவனை பற்றிய நினைப்பு உனக்கு இயல்பாக வரும். ஒவ்வொரு நிமிடங்களையும் நினைச்சிருக்கியா நீ? அருமையான உணவு பரிமாறுவாங்க வீட்டில், காலையில இருந்து கணவனுக்கு தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்க. அதை இலையில பருமாறி நல்ல அவி என்ன கொஞ்சவை, பச்சடி என்ன கொஞ்சவை எல்லாம் நல்லா சாப்பிடும். சாப்பிட்டா அந்த அலை எந்திரிச்சு போயிருப்பான். ஏன்? ஒரு நிமிடம் என்ன சொல்லலாம்? சொன்ன பழக்கம் உண்டா? பழக்கம் உண்டா? உண்டா? என்னம்மா உங்க வீடுகளில் சொல்லியிருக்காங்களா? அதே நேரத்தில் அந்த சாப்பாட்டில் ஒரு கல் வந்துட்டுனா அப்ப மட்டும் சொல்றாங்க. அப்போ நன்றாக சமையல் செய்தவள் நன்றாக செய்தாள், அப்ப நமக்கு ஒரு நன்றி வரலை. ஆனால் அதுலேயே ஒரு சின்ன குறைபாடு வரும் பொழுது அப்போ மட்டும் நினைப்பு வருகிறது. இந்த இயல்புகள் தான் மாறணும்னார். அன்பு பெருமான்கிட்ட எப்போ வரும் அப்படின்னா, எப்பொழுது நீ எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பு செலுத்துகிறாயோ அப்பொழுது தான் பெருமான் மீதும், பெருமான் மீது மட்டும் அன்பு தன்னா வராது. இந்த அன்பு வந்து நன்றி சொல்லி பழகணும். நன்றி சொல்லுதல்ங்கிறது ஒரு பழக்கமாக வைத்து கொண்டா அந்த பழக்கம் வரும். இந்த காலையில் வேலைக்கு போயிருப்பான், வேலைக்கு போனா இந்த ஏகப்பட்ட பிற்கால் குடங்கள்லாம் இருக்கும், சாயங்காலம் வருவான். இந்த வீட்டம்மா அவள் வரணுமே காலையில் வேலைக்கு போன ஆள் களைச்சி வருவான்னு ஒரு காப்பியை போட்டு அதை கொண்டாந்து கையில் கொடுத்தா அந்த காப்பியை குடிக்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னா ஒரே மடக்கு மடக்குன்னு குடித்து தண்டரக்கடை வச்சிடுவோம். இந்த பொறாசல் ஒன்று கட்டி போட்டுருக்கோம்ல அது குடித்த மாதிரி குடிப்போம். மெதுவாக எடுத்து அதை ருசித்து குடித்து நன்றாக இருக்கிறது என்று சொல்லி பழகினேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருமாள் மேலே அன்பு செலுத்துகிற பழக்கம் வரும். உனக்கு தான் பகதூர்காரங்களோடய அன்பு செலுத்தினே, நீ எப்படி பெருமாள் கண்ணுக்கு முன்னால் நிற்கிறான் அவனுக்கே நீ அன்பு செலுத்த, கண்ணு தெரியாத நீ அன்பு செலுத்துவ பழக்கம் வரும். அதனால தான் அன்பு பற்றி பேசினார். ஒரே வரியில் முடித்தார் சார். ஒரு உயிர் எப்போ சிவத்தை அடையினார், அன்பு பெருகினால் அடையும் முடிச்சிட்டார். அப்போ பெற வேண்டியது உள்ளத்தில் அன்பு. யார் மேல? எல்லார் மேலையும். யார் மேலாம் கணக்கிட, எல்லார் மேலே உதவி செஞ்சவன் அத்தனை பேர் மேலையும் ஒரு நன்றி சொல்லி பாராட்டி மகிழ்ந்து வாழ்ந்து பாரு. நன்றி சொல்லி வாழ்ந்து பாரு, அன்பு செலுத்தி வாழ்ந்து பாரு. அப்படி நீ வாழ்ந்தேன்னா பூலோகமே சொர்க்கம்தான். உலகமே சொர்க்கமா மாறும் எப்போ அன்பு செலுத்தி வாழ்ந்து பார்த்தான். அதனால இங்க இரண்டாவது பகுதியில் இறைவன் செய்கிற உதவிகளை எல்லாம் மறவாமல் இருப்பார்கள் பக்குவம் வந்தவர்கள். அதனால இப்ப நம்ம ஒரு பாடம், நமக்கு என்ன பாடம், நாம் இங்கு கற்றுக்கொள்ளும் பாடம் ஒன்று என்ன, பெருமான் இப்படியெல்லாம் உதவி செய்கிறான் என்பதை வாழ்நாள் உருவம் எந்நேரமும் மறவாமல் எப்பனாலும் அதை நினைச்சுப்பான். அவ்வாறு நினைத்து பார்த்தால் பெருமான் மீது அன்பு வரும். அந்த அன்பு நம்மை சிவத்திடம் கொண்டு சிவபெருமான் மீது அன்பு வந்தால் அவ்வுயிர் சிவத்தை அடையும். அவ்வாறு அன்பு வருவதற்கு அவன் செய்த உதவிகளை எல்லாம் மறவாமல் இருக்கும். அதனால இப்ப ஒரு முக்கியமான பாடம் நமக்கு, என்ன உணர்வோடு நீங்க போகணும், எப்பொழுதும் சிவபெருமான் சதா நமக்கு உதவி கொண்டிருக்கிறான் என்பதை மறவாமல். அப்படி மறவாமல் இருந்தால் அவன் மீது அன்பு வரும் என்பது இந்த பாட்டில் சொல்லப்பட்டது. எழுதிட்டோமா? நோட்ஸ் எழுதிட்டோமா? சரி. இப்போ நம்ம அதிகரணங்களுக்குள்ள போய் சிந்திப்போம். புத்தகம் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் புத்தகம் இல்லையோ? பக்கத்தில் பக்கத்தில் ஒவ்வொருத்தராக வச்சுக்கிறோங்க. ரெண்டு பேருக்கு ஒரு புத்தகம் மாதிரி வச்சுக்கோங்க. முதல் அதிகரணம், முதல் அதிகரணத்துக்குள்ள போகிறோம். மேற்கோள், இந்த அதிகரணங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்றேன். அதாவது இப்ப சூத்திரத்துல ஒரு செய்தி சொல்லிட்டார்ல, நான் சொன்னேன் இந்த சூத்திரத்துல ரெண்டு செய்தின்னு சொன்னேன். ஒன்னு அவன் செய்த உதவி, ரெண்டாவது அதை மறவாது இருப்பதால் அன்பு பெருகி சிவத்தை அடைவார்கள் பக்குவம் வந்தவர்கள். இது ரெண்டாவது செய்தி. ரெண்டுன்னு சொன்னேன் பாத்தீங்களா? இப்படி பிரிச்சுக்கிறது தான் அதிகரணம். அப்ப இந்த ரெண்டா பிரிச்சுக்குவார், இதை விளக்குவார். முதல் அதிகரணம் பாருங்க, மேற்கோள் அப்படின்னா ஒரு செய்தி சொல்லுவார். ஏது அப்படின்னா காரணம். ஏதுன்னா என்ன பொருள்? காரணம். அப்புறம் எடுத்துக்காட்டு, அதை நாம் விளக்கிக் கொள்வதற்காக சொல்வோம். மேற்கோள் என்பது சொல்ல வரும் செய்தி. ஒரு அதிகரணத்தில் என்னெல்லாம் இருக்கும்? மூணு இருக்கும். ஒவ்வொரு சூத்திரமும் பல அதிகரணங்களாக பிரிக்கப்படும். ஒவ்வொரு அதிகரணத்துக்குள்ளும் மூணு இருக்கும். என்னெல்லாம்? மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு. மேற்கோள்னா என்ன? சொல்லப்படும் செய்தி. ஏதும் என்ன அதற்குரிய காரணம், எடுத்துக்காட்டு அதை விளங்கிக் கொள்வதற்குரிய உதாரணம், இப்படி போகும். சரியா? இப்ப பாருங்க, முதல் அதிகரணம் மேற்கோள். மேற்கோள் என்ன சொன்ன? சொல்லப்படும் செய்தி. என்ன செய்தி? ஈண்டு அவனும் அவற்றது விடயங்களை உணரும் என்றது. ஈண்டு இங்க அவனும், அவனும் தான் யாரு? சிவபெருமானும். அவற்றது, அவற்றதுன்னா உயிர்களது, விடயங்களை, விடயங்கள்னா புலன்கள். உலகத்தில் நம்ம அனுபவிக்கோம்ல, சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் அனுபவிக்கிறோமே, நம்முடைய அனுபவம் அறிதல் அனுபவித்தல், விடயங்களை உணரும் என்றது. அப்போ என்ன சொல்றாரு? சிவபெருமானும் உயிர்கள் அனுபவிக்கிற விடயங்களை சிவபெருமானும் அனுபவிக்கிறான். உயிர்கள் அறிவதை சிவபெருமானும் அறிகிறான். ஏன் அப்படின்னா அவன் பொருந்தி நின்று அறியவில்லையானால் உயிர்களுக்கு அந்த அறிதல் வராது. நம்பொருட்டு அவன் செய்கிறான் என்று இங்க சொன்னார். ஏது காரணம் சொல்றார். என்ன காரணமா? அவன் ஏன் சார் எனக்காக அனுபவிக்கான், நான் அனுபவிக்கிறேன்னு அவன் ஏன் அனுபவிக்கான் அப்படின்னு சொன்னா, அவன் அனுபவிக்கலன்னா நீ அனுபவிக்க மாட்டேன். அது காரணம் சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா? இவ்வாண்மாக்கள் நாமெல்லாம் அவனை இன்றி அமைந்து ஒன்றையும் விடையா, விடையான அனுபவித்தல் அறிதல். அப்ப இங்க என்ன சொல்றாரு? அவன் பொருந்தவில்லையானால் நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் நம்மோடு பொருந்தி அவனும் அறிதலும் அனுபவமும் செய்தாலன்றி நமக்கு அறிதல் அனுபவம் இல்லை என்பதால், என்பதால் ஏதுன்னு அர்த்தம் காரணம். அப்ப செய்தி என்ன, காரணம் என்ன? இந்த சொல்லப்பட்ட செய்திக்கு பேரு மேற்கோள். என்ன செய்தி? அவனும் என்னோடு பொருந்தி நின்று எனக்காக அறிகிறான். இது சொல்ல வந்த செய்தி. காரணம் என்ன? அவ்வாறு அவன் பொருந்தி நின்று அறியவில்லையானால் என்னால் அறிய முடியாது. இது காரணம். காரணத்தை தான் என்னன்னு சொல்றாங்க? ஏது. மேற்கொள்ள என்னது? சொல்ல வந்த செய்தி. சொல்ல வந்த செய்தி என்ன? எனக்காக அவனும் அனுபவிக்கிறான். இது சொல்ல வந்த செய்தி. எனக்காக அவனும் அறிகிறான், எனக்காக அவனும் அனுபவிக்கிறான். இது சொல்ல வந்த செய்தி. ஏன் சார் எப்படி சொல்றீங்க? காரணம் ஏதுன்னு? காரணம் ஏன் எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவன் அவ்வாறு என்னோடு பொருந்தி அவனும் அனுபவிக்கவில்லையானால் என்னால் அனுபவிக்க முடியும். அவன் சேரலைன்னா இந்த உயிர்களுக்கும் அறிதல் அனுபவம் கிடையாது. அப்புறம் எடுத்துக்காட்டுக்குள்ள போற அந்த அறிதல், அவன் அறிதல், நம்ம அறிதல்லாம் சொல்ற. ஐந்தையும் ஒக்க உணராது அவற்றுணர்வது ஐந்தும் போல் நின்றுணரும் ஆதலால் ஐந்தினையும் ஒவ்வொன்றாய் பார்த்து உணர்வது உள்ளமே எவ்வுலகும் ஒன்று ஒன்றாய் பார்க்கும் உணர்ந்து. இவன் எடுத்துக்காட்டெல்லாம் நமக்கு அப்படி விளங்கிக்கிட்டே போயிடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னா நின்று நிதானமா விளக்கணும். ஆனா நமக்கு கால அவகாசம் அவ்வளவு இல்லை. இப்போ காலை பொழுதுல நமக்கு பன்னெண்டு சூத்திரம், மத்திய பொழுதுல பன்னெண்டாம் சூத்திரம்னா நம்ம அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால ஓரளவு சொல்லிக்கிட்டே போகணும். சூத்திரத்தை முழுமையா விளக்கியாச்சு. மேற்கோள் ஏதுவ நல்லா விளக்கிட்டு எடுத்துக்காட்டுல கொஞ்சம் நான் அவசரமா தான் போவேன். கொஞ்சம் ஏன் நேரம், அதனால கொஞ்சம் வேகமா தான் போவேன். நான் என்ன சொல்றாங்கன்னு ஒவ்வொரு எடுத்துக்காட்டுலயும் சாராம்சம் மட்டும் சொல்றேன், அப்பதான் முடியும். அப்ப முதல் எடுத்துக்காட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த நம்ம அறிகிறதுக்காக அவனும் அறிகிறான்னு சொல்றீங்களே, அவன் அறிதான் அனுபவிக்கிறான், ஆனாலும் ஒரு வித்தியாசம் உண்டுன்னா. என்ன வித்தியாசம்? நாம அறிய வேண்டும் என்பதற்காக அவன் அறிதான், அறிதல் செய்கிறான். நாம அனுபவிக்கும் போதும் அறியும் போதும் ஒன்றில் பொருந்தி அழுந்தி அனுபவிப்பது நம்முடைய பழக்கம். ஒண்ணுல கண்ணுல பொருந்தும் போது காதல் உள்ள விஷயம் தடைப்பட்டு போகும், நாக்குல பொருந்தும் போது கண்ணு காதல உள்ளது தடைப்படும். இப்படித்தான் நமக்கு அமையும். ஒன்றை உணரும் பொழுது மற்றொன்றை உணராமல் இருக்கும், அது வந்து உயிரோட இயல்பு. ஆனால் அவ்வியல்பு இறைவனுக்கு கிடையாது. இறைவன் ஒரு சேர அறியும் ஆற்றல். அப்புறம் இன்னொன்று, அறியும் பொருளில் நாம் அழுந்தி அனுபவிப்போம், அதுவே நாமாக போய் அனுபவிப்போம். அவன் அப்படி அனுபவிக்க மாட்டான், அழுந்தாமல் அனுபவிப்பான். அப்போ நாம் அறிதலுக்கும் அவன் அறிதலுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் ஒன்றை அறியும் பொழுது மற்றொன்றை அறியாமல் இருப்போம், ஒன்றொன்றாக அறிவோம், அவன் ஒரு சேர அறிவோம். நாம் அழுந்தி அனுபவிப்போம், அவன் அழுந்தாமல். அந்த வேறுபாடு ஒன்றாவது எடுத்துக்காட்டில் சொன்னான். சரியா? நோட்ஸ் எழுதணுமா? நோட்ஸ் எழுதணும்னா நோட்ஸ் கொடுப்போம், எல்லாம் சொல்லிக்கிட்டே போயிடலாமா? நோட்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா? சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. எழுதணுமா? கொஞ்சம் பேர் எழுதுங்க, கொஞ்சம் பேர் வேண்டாங்க. எனக்கு இல்லையே, கொஞ்சமாக எழுதிடுவோம். அல்லது அதிகரணம் ஒன்று, நோட்ஸ் எழுதுங்க. அதிகரணம் ஒன்று, அதிகரணம் ஒன்று, மேற்கோள் உயிர்களுக்காக இறைவனும் விடயங்களை உணர்கிறான். உயிர்களுக்காக இறைவனும் உணர்கிறான், அவ்வளோ போதும். இல்லை விடயங்களை வச்சுக்கணும், விடயங்களை உணர்கிறான். உயிர்களுக்காக இறைவனும் விடயங்களை உணர்கிறான். உயிர்களுக்காக இறைவனும் விடயங்கள்னா உலகப் பொருள் என்று, உலகப் பொருள்கள் அவனும் உணர்கிறான், அறிந்து அனுபவிக்கிறான் அர்த்தம். ஏது இது? மேற்கோள். மேற்கோள் என்ன? அவனும் அறிகிறான், நம்பொருட்டு அவனும் அறிகிறான்ங்கிறது தான் மேற்கோள். ஏது? ஏது என்ன? அவன் பொருந்தி அறியவில்லையானால் நம்மால் அறிய முடியாது. அவன் நம்மோடு பொருந்தி அறியவில்லையானால், அவன் நம்மோடு பொருந்தி அறியவில்லையானால் நம்மால் அறிய முடியாது. செய்தி என்ன? மேற்கோள் என்ன? நம்பொருட்டு அவனும் அறிகிறான், நம்பொருட்டு அவனும் அனுபவிக்கிறான். இது மேற்கோள். காரணம் என்ன? அவன் அவ்வாறு பொருந்தி அறியவில்லையானால் நமக்கு அறியும் தன்மை. அவன் பொருந்தி அவனும் அறியணும், அவனும் அனுபவிக்கணும், அப்பந்தான் நமக்கு அறிதலும் அனுபவம் நடைபெறும் என்று காரணம் சொல்லப்பட்டது. எடுத்துக்காட்டு ஒன்று, எடுத்துக்காட்டு ஒன்று, உயிர்கள் ஒன்று ஒன்றாய் அறியும், உயிர்கள் ஒன்றொன்றாய் அறியும், உயிர்கள் ஒன்று ஒன்றாய் அறியும். உயிர்கள் எப்படி அறியும்? ஒன்று ஒன்றாய். அப்படின்னா ஒன்று அறியும் பொழுது இன்னொன்று அறியாது. என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து வகுப்பு நடத்த ஆரம்பிக்கிற ஆரம்பகட்டத்தில் சிலர் சொன்னாங்க, இந்த தேநீர் இடைவேளை வந்து விட வேண்டாம், ஏன்னா அந்த நேரம் நீங்கள் பேசுறது வந்து கேட்டுருக்கலாம், அதனால் என்ன பண்ணுங்க, தேநீரை வந்து உள்ளேயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி தேநீரை உள்ளே கொடுத்துடலாம். அந்த தேநீரை அருந்தும் பொழுது தேநீரை சுவைப்பார்களா, நான் பேசுவதை கேட்பாங்களான்னு கேட்டேன். இந்த காஃபியை உள்ளேயே கொடுத்தா காஃபி குடிக்கும்போது காஃபியினுடைய ருசியை அறிவீர்களா, நான் பேசுவதை அறிவீர்களா?